ಪೂಜಾದ್ರವ್ಯಸಮೃದ್ಧಯಃ ವಿರಚಿತಾಃ ಪೂಜಾಂ ಕಥಂ ಕುರ್ಮಹೇ ಪಕ್ಷಿತ್ವಂ ನ ಚ ವಾ ಕಿತ್ವಮಪಿ ನ ಪ್ರಾಪ್ತಂ ಮಯಾ ದುರ್ಲಭಂ ಜಾನೇ ಮತ್ತಗಮಂಗ್ರಿವಲ್ಲವ ಮುಮಾ ಜಾನೇ ನ ದೇಹಂ ವಿಭೋ ನ ಜ್ಞಾನ ಹಿ ಪಿತಾಮಹೇನ ಹರಿಣಾ ತತ್ವೇನ ತದ್ರೂಪಿಣಾ ಅಶನಂ ಗರಳಂ ಫಣಿಕಲಾಪೋ ವಸನಂ ಚರ್ಮ ಚ ವಾಹನಂ ಮಹೋಕ್ಷಃ ಮಮ ದಾಸ್ಯಸಿ ಕಿಂ ಕಿಮಸ್ತಿ ಶಂಭೋ ತವ ಪಾದಂಭುಜ ಭಕ್ತಿ ಮೇಹ ದೇಹಿ ಯದಕೃದಂಭೋ ನಿಶಿಷೇತು ಬಂಧನ ಕರಸ್ತಲಾಘ ಕೃತ ಪರ್ವತ ಪರ್ವತಾಧಿಪ ಭವಾನಿ ಚೇ ಲಂಘಿತ ಪದ್ಮ ಸಂಭವ ಸದಾಶಿವಾರ್ಚಾಸ್ತವ ಭಾವನ ಕ್ಷಮ ಶಿವಾನಂದೇ ಪ್ರಕರಣದ 86 87 88 ಶ್ಲೋಕಗಳು ಉತ್ತಮಾನ ಪ್ರಕರಣ ಭಕ್ತಿರಸ ಪ್ರಧಾನಮಾನ இருக்கக்கூடியதான ಪ್ರಕರಣம் சாஸ்திரத்தை விடாம சாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான ரகசியங்களை சொல்லிக்கொண்டே ஜனங்களுடைய இதயத்துல எப்படி பக்தி வளரும் அதனால மனசாந்தியும் பெறுவா அப்படிங்கிற விதமாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பிரகரணத்துல ஆச்சாரியால். அதுல விசேஷமா பகவானை பூஜை பண்ணணும்னு சொல்றேன், பூஜை பண்றதுக்கு முடியலையேன்னு நினைக்கிறேன். ஏன் பூஜை பண்ண முடியல அப்படின்னு, பூஜா திரவியங்கள் இல்லைன்னு முன்னால சொன்னார். பூஜா திரவியங்கள் வந்தாலும் பூஜை பண்றதுக்கு முடியாது. ஏன்னா பூஜைன்னா என்ன அர்த்தம்? பகவான் உயர்ந்தவர், நம்ம தாழ்ந்தவர் அப்படிங்கிற கூடியதான விவகாரத்தை காட்டுறதுக்காக புஷ்பங்களை பகவான இடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு பூஜான்னு பேர். புஷ்பங்களை பகவான் புஷ்பமே சமர்ப்பிக்கணும். நியாயமா எதை சமர்ப்பிக்கணும்? நீங்க உங்க இதயத்தை சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம இதயத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக, இதயத்தை கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக, அதுக்கு பதிலாக புஷ்பத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். அந்த புஷ்பத்தை இதயம் வரைக்கும் கொண்டு வந்து இதயத்தை கொடுக்கறா போல நினைச்சுட்டு இதயத்துக்கு பதிலாக இதயம் போன்றதான ஒரு விஷயத்தை நாம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற சொன்னோம். அப்படிப்பட்டதாக மென்மையாக நல்ல வாசனை இருக்கக்கூடியதான அந்த புஷ்பத்தை பூஜை பண்றது அப்படின்னு வச்சுருந்தோம். பகவானுக்கு புஷ்பத்தை எங்கே போடணும்னு தெரியணும். ஒன்று சிரஸில் போடணும், அதுதான் முக்கியமானது. புஷ்பங்களை எங்கே போடணும்? சிரஸில் சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பாதங்களுக்கு பூஜை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். முக்கியமான பட்சம் இது, சிரஸில் தான் பூஜை பண்ணணும். இப்போ சிரஸ்லேயோ பாதத்துலேயோ பகவானுக்கு புஷ்பத்தை போடணும்னு ஆரம்பித்தோமே, ஏன்னால் கட்டின புஷ்பமாக இருந்தால் சிரஸில் போடணும். தனித்தனியாக புஷ்பம் இருக்குமே, ஏன்னால் பாதங்களில் போடுறது வழக்கம். இப்போ எங்கே போடுறேன், போடுறது முடியுமா என்னால அப்படின்னு கேட்கிறார். பூஜா திரவிய சமிருத்தயோ விரஜிதா, பூஜா திரவியங்கள் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா என்ன விரஜிதா பூஜாம் கதம் கதம் குர்மே, அந்த பூஜையை என்னமா பண்றது? பூஜை பண்ணணுமே, ஆனால் புஷ்பங்களை சிரஸ்ல போடணும். சிரஸ் கண்டுபிடிக்க முடியறது இல்லையே, என்ன பண்றது? பரமேஸ்வரனுக்கு சிரஸ் எங்க இருக்குன்னு தெரியல. ஆதிமத்தியாந்தரஹிதா, முடியும் இல்லை அடியும் இல்லை. அவருடைய சுரூபம் பார்க்கறதுக்கு யாராலையும் முடியல. யாரோ சில பேர் கண்டுபிடிச்சாலும்னா அங்கே போகலாக்கலாம், முடியலை. முடியலைன்னா என்ன பண்ணலாம்னா, அது பார்க்கறதுக்கு அந்த பகவானுடைய ஒரு சுரூபத்தை பார்க்கணுமையானா அது எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம செல்லணும், அப்போ தானே பார்க்க முடியும். பகவானுடைய சிரஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம சென்றோமையானால் அதை பார்க்கலாம். ஆனால் பகவானுடைய சிரஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னால் அது தேவலோகத்துக்கு மேலே போகிறது. 17-14 லோகங்கள் தாதினா மேலே இருக்க அதை போயிட்டே இருக்கே. ஒரு தர பிரைவர் அன்னபட்சி, அவர் இருக்கிறது எங்கே தெரியுமா? அவர் ஊர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேஸ். நீங்கள் இருக்கக்கூடியதான பூலோகம், அதுக்கு மேலே புவஹா சுவஹா மகஹா ஜபஹா தபஹா சத்தியம் அப்படின்னு இந்த லோகத்தை விட்டுவிட்டு மேலே 6 லோகங்கள் போன பிறகு அவர் அங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணினார்? அதை விட மேலே போயிட்டே இருக்கார். அவருக்கு போறதுக்கு என்ன? பிரம்மதேவருக்கு வாகனம் அன்ன வாகனம், அது அன்னபட்சி ஆகாசத்துல பறக்கிறது. மற்ற பட்சிகளோட ரொம்ப உயர்ந்ததான நிலைக்கு பறக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான பட்சி. அந்த பட்சியை வச்சுண்டு அவர் பரமேஸ்வருடைய சிரசை பார்க்கணும் அங்கே தயிடணும் அப்படிங்கிறதுக்காக போறார். எவ்வளவு தூரம் போனாலும் முடியல, இனிமேல போக முடியல. அவருக்கு என்ன பண்றதுன்னு வந்து விட்டார். நான் ஒருவேளை பட்சியாக நான் வேஷம் எடுத்துட்டு இருந்தேனையானால், அன்னப்பட்சியாக இருந்தேனையானால் ஒருவேளை அதனால போக முடியுமோ? என்ன என்ன பிரம்மதேவரை தூக்கிட்டு போக முடியல. நான் மட்டும் இல்லை, நானே அன்னப்பட்சியாக ஆகிட்டேன். என்ன அப்ப நாம போகலாமோ இல்லையோ அப்படின்னு பாக்குறேன். ஆனா அந்த உருவம் எனக்கு இல்லைங்கிற பட்சத்துவம். சரி, தலையத்தான் பார்க்க முடியல, அடிய பார்ப்போம், அவருடைய பாதங்கள் எங்க இருக்கு, அங்கேயாவது போய் பஸ்பட சமர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன்னா, பாதங்களை தேடிட்டு மகாவிஷ்ணு போயிருக்க ஒரு வராக வேஷத்துல. அதே மாதிரி எனக்கும் வராக வேஷம் இருக்குமே, ஆனால் வராகனாக நானும் ஒரு பன்னியாக பிறந்திருந்தேனே, ஆனால் அப்போ வேணா போயிருக்கலாம். அது இனிமேல் மனுஷனாக இருந்து இனிமேல் பன்னியாக போக முடியலையே, என்ன பண்ணுறது, இந்த உருவமும் எடுக்க முடியல, அந்த உருவமும் எடுக்கல, அன்னபட்சியாக பிறந்திருந்தேன்னா மேல்லோக்கத்துக்கு போயிருப்பேன், போய் எப்படியாவது பரமேஸ்வருடைய முடிந்திருப்பேன், இல்லை வராகமாக இருப்பேனே, ஆனால் அவருடைய அடியை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன். இந்த ரெண்டும் முடியலையே, என்னால் மனுஷனாக இருக்கும் பொழுது ரெண்டும் பண்ண முடியல. பற்றித்வம் துர்லபம், அந்த ரெண்டும் அடைய முடியல, என்ன துர்லபம், மனுஷனா பிறந்த பிறகு அது ஆக முடியாது, அடுத்த பிறவியில் தான் பார்க்கணும், அடுத்த பிறவியில் நம்ம அந்த பிறவை கிடைச்சாலும் இந்த பக்தி இருக்கும் யாருக்கு தெரியும், இப்பவே நம்ம வளர்க்கலைன்னா என்ன ஆகும் தெரியாது. மனுஷனுக்கு வரக்கூடியதான சந்தர்ப்பங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இக்கட்டுகள், இவைகள்லாம் என்ன பண்றதுன்னு மனுஷனுடைய மனசை மாத்தி விடுறது. ரொம்ப பக்தர்களாக இருக்கிறவா கூட வாழ்க்கையில் கட்டம் வந்ததே மாறிவிட்டார். அதே போல் பரமராஸ்திகனாக இருக்கிறவர் குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லைன்னு ஆஸ்திகனாக மாறிவிட்டான், அவனுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு ஒன்றும் ஆகாது. குழந்தைகளுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு சொன்னால் ரொம்ப பயம்னே, அம்மாவாட்டும் அப்பாவாட்டும் என்னடா சொன்ன ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி வாழ்க்கையில் கட்டங்கள் வருமே ஆனால் அந்த கட்டங்கள் மாற்றி விடுறது. அப்படி இன்னொரு பிறவி இருக்குமே ஆனால் அந்த பிறவியில் கூட சிவபக்தனாக இருப்பேன், பரமாத்மாவை அறியக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு இருக்குன்னு எப்படி தெரியும், ரொம்ப துர்லபம். என்ன, மனுஷியாளுக்கு துர்லபமாக இருக்கக்கூடியது, எல்லோருக்கும் துர்லபமான பதார்த்தம் மூணு தான், மனுஷியத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சயா. மனுஷியத்துவம் மானிட பிறவி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், 84 லட்சம் பிறவிகள் உண்டு, அதில் ஒரு பிறவி மானிட பிறவி, அது எப்போ கிடைக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. தேவதையா நீங்கள் அந்தந்த இடத்துல பிறக்கலாம், ஆனால் இது மாதிரி மனுஷனாக பிறந்ததுன்னா ஏன்னா எல்லா விதமான கர்மாக்களும் நீங்கள் பண்ணலாம், வேதோக்தமான கர்மாக்கள்லாம் பண்ணலாம், உபாசனங்கள்லாம் பண்ணலாம், வேதாந்தத்தையும் கேட்கலாம், ஆனால் இவர்கள் யாரும் பண்ணுறதில்லை. மனுஷர்கள் என்ன பண்ணிவிட்டா, இந்த சரீரம் பகவான் கொடுத்தும் வந்து இந்த சரீரத்தை உலகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பயன்படுத்துகிறாளே ஒழிய பகவான் அறியறதுக்கு பண்ண மாட்டேங்கிறார். அதுபோல் ஒருவேளை இன்னொரு பிறவை கிடைக்கலையும் நான் பக்தி வரவும் பண்ணுவேங்கிறதுக்கு தாத்பரியம் ஒன்றும் தெரியலையே சுவாமினர். பட்சித்வம் நவா கிரஜவா கிடித்வம் அபின பிராப்தம் மயா துடம் ஜானே மஸ்தகம் அங்கிரி பத்மமுமா ஜானே ந தேகம் விபோ ஜானே மஸ்தகம் அம்பரி கொல்லவம். நான் பகவானுடைய பாதங்களும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, பகவானுடைய சிரஸும் கண்டுபிடிக்க, இந்த ரெண்டும் தெரிஞ்சால் தானே பூஜை பண்ணுறதுக்கு, ஒன்று சிரஸில் பூஜை பண்ணணும் இல்லைன்னா பாதங்களை பூஜை பண்ணணும், அந்த ரெண்டும் என்னால் முடியலையே. நம்ம என்ன பண்ணணும்னா இதயத்துக்கு புஷ்பத்தை கொண்டு வந்து அந்த புஷ்பத்தை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணும். எங்கே சமர்ப்பணம் பண்ணணும், ஒன்று தலையிலே ஒன்று பாதத்தில், அந்த ரெண்டும் என்னால் பார்க்க முடியல, என்ன சமர்ப்பணம் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஜானே மஸ்தகம் அங்கிரி பல்லவம் நா உமாஜானே நதேகம் விபோ, அதனால ஹே போ நஜாதம் ஹி பிதாமஹே ந ஹரிணா, உங்களால் பண்ண முடியாதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. நாம் என்ன பரவாயில்ல, பிரம்மதேவராலையும் முடியலை, சரி மகாவிஷ்ணுனார் அவராலையும் முடியல, அவளால் முடியாதான காரியம் என்னால் முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் பகவானுக்கு பூஜை பண்ணுறதுன்னு இல்லை, மனசை சமர்ப்பணம் பண்ணுறதான் முடியுமே தவிர பகவானை உட்கார் நான் பூஜை பண்ணுறேங்கிறது நடக்காத காரியம் அப்படின்னு. இந்த பூஜையானது இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பகவானுக்கு என்னை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்தில் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். பூஜா திரவிய சமருத்தயோ விரதிதாஹ பூஜாம் கதம் குர்மஹே கதம் குர்மஹே பட்சித்வம் ந ஜவா கிடித்வம் அபின பிராப்தம் மயா துர்லபம் ஜானே மஸ்தகமங்கிரி வல்லவம் புமா ஜானே ந தேகம் விபோ நஜாதம் ஹி பிதாமஹே ந ஹரிணா தத்வே ந தத்ரூபிணா. சரி, இப்போ அடுத்ததாக பகவான் இடத்துல எதை கேட்கலாம். இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறா, பகவானில் இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு கேட்குறா. இப்போ கேட்டால் அது வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். சில பேர் என்ன சொல்கிறா, நம்ம பகவானை கேட்டால் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருவார், எல்லாம் வல்லவர். ரைட், எல்லாம் வல்லவர், நம்ம கொடுக்கக்கூடியதான யோக்கியதை உள்ளவர் தான். ஆனால் இந்த ஜென்மாவில் அதை முடியுமான்னு பார்க்கணும். குழந்தை இருக்கு,
நம்ம அதில் கொடுக்க அந்த குழந்தை எதை கேட்டாலும் உங்களால் கொடுக்க தயாராக இருக்கு. ஏன்னா குழந்தை மேலே ரொம்ப பாசம் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துட்டுருக்க, நன்னா தான் இருக்கு. ஆனால் என்ன, உங்களுக்கு காசும் நிறைய இருக்கு, செல்வாக்கும் இருக்கு, சாய்க்காலும் இருக்கு. ஆனால் குழந்தை என்ன கேட்கறது தெரியுமோ, நான் விஷத்தை கேட்கறது இல்லை, கத்தியை கேட்கறது கொடுப்பிடா. ஏன் சுவாமின்னா அது விளையாடணுங்கிறது, அது யாரோ கத்தியை பார்த்து சண்டை போடுறது சினிமாவில் பார்த்துருக்கு, எனக்கும் வாங்கி கொடுங்கிறது, கொடுப்பிடும். கொடுத்தா என்ன ஆகும், தன்னென்ன கஷ்டப்படுத்துக்கோ. அப்போ என்ன ஆகும்னா, அது கேட்டாலும் நீங்கள் கொடுக்கல. ஞாபகம் சொன்ன பிளேடு கொடு கேட்டேன்னா கேட்டால் கொடுப்பிடும். ஏண்டா சார், தெரியாமல் கையென்ன அறுத்துக்கோது. அப்போ யாரும் கஷ்டம், அதுக்கும் கஷ்டம், உங்களுக்கு கஷ்டமோ இல்லையோ. கேட்டாலும் உங்களால் கேட்டு கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருந்த போதிலும், யோக்கியதை இருந்தாலும் கொடுக்கறதில்லை. ஏன் சார், அந்த குழந்தைய நீங்கள் வந்து நேசிக்கிறது இல்லையா? ரொம்ப நேசிக்கணும், அதனால தான் கொடுக்குற. பக்கத்தாவது குழந்தை நீ இந்தாரு வச்சு கொடுத்துருவேன், நமாத்து குழந்தையாச்ச. அப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாய்கால் இல்லையோ, இருக்கு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாள், குழந்தை மேல பிரேமை இல்லையோ, அதுவும் இருக்கு. அப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாள், இப்ப அந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தை தனக்கே ஆபத்தை வரவழைச்சிக்கும். அதே மாதிரி தான் நீங்க கேட்கிற எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன், கொடுத்து விட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா நாளையில இருந்து தூங்க மாட்டேன். நீங்க முதல்ல இன்கம் டாக்ஸ் கார வந்துருவான், இன்னைக்குல எத்தனை நாளா இவ்வளவு வச்சுட்டு இருக்கேன்னு முதல்ல கேட்பான். என்னைக்கோ இருக்கிறதெல்லாம் போட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லி இது மேல உங்களுக்கு தூக்கமே கிடையாது. வசதியை உங்களுக்கு நல்லதாக பண்ணி தர்றார். நீங்கள் கேட்குற உங்களுக்கு எது கேட்கணும் எது கேட்கப்படாதுங்கிறது தெரியலை. ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு என்ன தெரியுது, இப்போ ப்ரெசண்டாக என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் பகவானுக்கு என்ன தெரியும், உங்கள் பக்கம் தெரியும், உங்கள் ஃப்யூச்சருன்னு தெரியும். இப்போ மட்டும் இல்லை, எத்தனை பிறவைகளில் என்ன இருந்தாலும், எத்தனை பிறவைகளில் என்ன இருக்க போறீர்கள்னு அவருக்கு தெரியும். ஒன்றுமே வியதீதானி ஜன்மானி தவதார்ஜுனா, அதை முழுக்க அகம் ஜானே நத்வம் வேத்த பரந்தபா, தான்யகம் வேத சர்வஸ்வம், நான் எல்லாத்தையும் அறிவேன். ஆனால் நத்வம் வேத்த பரந்தபா, உங்களுக்கு பிராரப்த கர்மா மறைச்சு விடுது. என்ன நடக்க போறதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஜோசியர் காமிக்கிறார், அவர் எப்படி ஒரு வியூகத்தில் சொல்றார், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு யாரால சொல்ல முடியறதோ? அதே போலயே முன்னால் நடந்தது கூட நமக்கு ஞாபகம் இருக்கோ, ஒவ்வொன்றும் பத்ததில் மாற்றி மாற்றி சொல்றேன். நீங்க மட்டும் இல்ல, சீதாதேவியை கேட்டா தன் கல்யாணத்தையே மாத்தி சொல்லியிருக்க அனுசூயா கேட்ட. என்ன சுவாமி இப்படின்னு பழைய நாள் ஆச்சு மறந்து போச்சுட்டார் விவகாரம் முழுக்க. இப்படி எப்படி சிலது சொன்ன விஷயத்தை இன்னொருத்தரும் திருப்பி சொல்லும் பொழுதே மாறுதல் ஏற்படும், கம்யூனிகேஷன் கேப் நிறைய வரும். அப்படி நமக்கே பழசு ஞாபகம் இல்லை, நாளைக்கு என்ன போறதுன்னு நிச்சயமாக நமக்கு தெரிய போறது இல்லை. ஆனால் பகவானுக்கு மட்டும் எல்லாம் தெரியும். அந்த பகவான் என்ன பண்ணுறார், இவனோ கேர மாட்டம் கேட்டுட்டு இருக்கா, இத்தனையும் நம்ம கொடுத்தோன்னா அவனுக்கு ஆபத்து தான். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறோமா, அவருக்கு இது பண்ணுறோமா? நமக்கோ அவன் பூஜை பண்ணியிருக்கான், பக்தி செலுத்திருக்கான், நம்மளுக்கு பிரதட்சிணம் பண்ணியிருக்கான், ஊதுவத்தை ஏற்றி வச்சுருக்கான், தீபத்தை காமிச்சிருக்கான், அவனுடைய அறியாமையை போக்கணும். தீபத்தை காமிச்சா அந்த தீபமாக அந்த ஒளியை கொடுக்கறது, அதே போல் நம்மளுடைய அறியாமையை போக்கணும். ஆனால் விவகாரம் என்னன்னா, அவன் எல்லாத்தையும் கேட்ட கடைசியில் எனக்கு காசு வேணும்னு கேட்குறான். காசு கொடுத்தா இவன் இன்னைக்கா அழிஞ்சிடுவான், இப்போ கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ பகவான் என்ன பண்ணியிருக்கார், உமக்கு கொடுக்குறேன், ஆனால் எப்போ நான் தகுந்த சமயம் வரப்போ கொடுப்பேன். அந்த குழந்தைய வளர்ந்த பிறகு அது பத்திரமாக தன்னை தன்னை காப்பாற்றி கொள்ளும் என கொடுக்கதான நிலை வரும்பொழுது அவருக்கு 1 கத்தி என்ன 10 கத்தி வாங்கித்தரேன், எது வேணும்னா அத்தனையும் வாங்கித்தரேன். ஏன், அந்த குழந்தைய நேசிக்கிறேன். அப்ப ஏன் வாங்கி கொடுக்கல, அது கேட்டப்ப வாங்கி கொடுக்காம 5 வயசுல பெலூன் வாங்கி கொடுத்தா என்ன சார் பிரயோஜனம், அது எப்ப எது கேட்கறதோ அப்பதான் கொடுக்கணும் அப்படின்னு பேசுவார் சில பேர். ஆனா பகவான் என்ன சொல்றார், உங்களுக்கு எப்ப யோகப்படுமோ எப்ப தேவையோ அப்ப கொடுக்கணும்னா, தேவை இல்லாத சமயத்துல அனாவசியமாக கொடுத்து அதனால துன்பத்தை வரட்சி கூடாது. நீங்க என் பக்தனா இருக்கிற கவலைப்படப்படாதுங்கிறது தான் என்னுடைய விவகாரமே தவிர, அவன் எதது கேட்கிறானோ எல்லாத்தையும் கொடுக்கறதுன்னு இல்லை. அப்போ பகவான்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்னா, பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், இதை கொடு அதை கொடு, பாஜத்தமே பிரதமத்தமே அஸ்மாதமே மிருத்திகாஜமே என்னென்னமோ கேட்கல, நீங்கள் பாட்டுக்கு மசூராஷ்டமே என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்கறல, இது எல்லாமும் கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்ச பார்க்கலாம். ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகமா, அந்த யாகத்தில் தட்சிணை எவ்வளோன்னு அஸ்வாச காவச்ச அஸ்வாச அஸ்வதராச்ச வரிசையாக சொன்னார், ஒவ்வொன்றும் 112 தட்சிணை, பசுமாடை 112, யானை 112, ஆடு 112, செமரி ஆடு 112, இது என்ன ஆகுமா? இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இத்தனை வாங்கி கொடுத்தா வம்புன்னு அவருக்கு. அவர் எங்கே சார் வாங்கி வச்சுப்பார்? 100 கதை கூதலை கொண்டு கொடுத்தா எவ்வளோ பெரிய வேணும்னா அதை மெயின்டைன் பண்ணுறது? ஒரு 10 நாள் ஆகும் அதை விற்கிறதுக்கு. அந்த குதிரையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கே வச்சுக்க போகிறேன்? அப்போ விவகாரம் என்னன்னா, பசுமாடு மட்டும் 112 கொடுங்க, மீதியெல்லாம் 2-3 கொடுங்கன்னா கடைசியில் அதில் என்ன எள்ளு கூட இருக்கு, 3 எள்ளை கொடுப்போருன்ட்டு. ஒரு 3 எள்ளை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவார் அவர் விவகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன அதில் செக்கை கொடுத்து ஆட்டி நீங்கள் எண்ணெயாக வச்சு வித்துருவள். பழைய நாளில் என்ன பண்ண முடியும் கிராமத்தில் கொடுத்தா? அப்போ விவகாரம் என்ன, பசுமாடு மட்டும் 112 கொடுத்தா போகிறோம் அப்படின்னு மீமாசையில் தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே மனுஷனுக்கு எப்பொழுது எது தேவையோ அப்பொழுது அவனுக்கு கொடுக்கணும், அப்பொழுதுதான் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அது தேவை இல்லாத சந்தர்ப்பத்திலையோ அல்லது அவனுக்கு உபயோகப்படாத சந்தர்ப்பத்திலையோ அதை கொடுத்தா அவனுக்கு நீங்கள் நல்லதை பண்ணலை, அவனுக்கு துன்பத்தை தான் கொடுக்குறேன். பகவான் அப்படி பண்ணுவாரோ? ஆகையால் தான் நம்ம நிறைய சந்தர்ப்பத்தில் கேட்கும் பொழுது நம்ம கேட்டுட்டே இருக்கோம், பகவான் ஒன்றும் கொடுக்கறதில்ல, பகவான் கண்ணை மூட்டின்னு இருக்கார், நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், பகவான் வேற வையறோம். நீங்கள் வச்சாலும் பகவான் பரவாயில்லைங்கிற, பகவானுக்கு நீங்கள் வையறது வருஷத்திலேயே எத்தனையோ பேர் நாசகம் வச்சுருக்கோம், அதுவும் காதில் தான் கேட்டுட்டு இருக்கார். அவருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார். ஆனால் என்ன நினைக்கிறார், என் பக்தனாக இருக்கிற படப்படாது. அப்புறம் என்ன தான் பண்ண போறேன்னார், ஒரு சரியான ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்துவேன். என் பக்தனுக்கு என்ன பண்ணுவேன், சத்சங்கத்தை ஏற்படுத்துவேன். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அப்படி அவனுக்கு நல்ல ஆசானை கொடுத்து அவர் வழியாக ஞானத்தை ஏற்படுத்தி அவருக்கு மறுபிறவி இல்லாமல் நான் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் இது வேணும் இது வேணும் என்னென்னமோ கேட்டுட்டே இருந்தாலும் நடக்கிற காரியமாக இது அதை கொடுத்து துன்பத்தை தானே அடைவான். ஆகையால் மகான்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா, நம்ம மகர்ஷிகள்லாம் பகவானிடத்துல எதுவும் கேட்காத. ஏன்னா கேட்டாலும் எது உனக்கு நல்லதோ அதுதான் கிடைக்கும். நீ கேட்ட மாதிரினால நீ கேட்டதெல்லாம் கொடுத்து நீ தான் சுந்தர அனுபவிக்க போறாய். ஆகையால் பகவான் என்ன பண்ணியிருக்கார், கேர்ஃபுல்லாக வச்சுட்டுருக்கார். எப்போ யாருக்கு எது நல்லதோ எது கொடுத்தா அவன் வாழ்க்கையில் க்ஷேமத்தை அடைவனோ அதை நான் கொடுப்பேன். அதுக்காக தான் வைஷம்யனை கிருண்யே நான் சாபேட்சத்வா கர்மாபேட்சமாக இன்னாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை பார்த்து கொடுக்குற. ஆகையால் நீர் பாட்டுக்கு லிஸ்ட்டை கொடுத்து அனாவசியமாக பகவானையும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், கேட்க வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறதுன்னார், பகவத் பிரீத்தியர்த்தம் அவ்வளோதான். எந்த கர்மாவை பண்ணாலும் பகவத் அனுகிரகார்த்தம், ஈஸ்வர அனுகிரகார்த்தம் அவ்வளோதான். தேன பரமேஸ்வரம் பிரணயாமி மமோபார்த்தமுஸ்தைத்வராஸ்தி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பகவத் சங்கல்பம் அவ்வளோதான். பகவானுக்கு எது சங்கல்பமோ அது பண்ணிட்டான். பகவானுக்கு தெரியாத எனக்கு என்ன நல்லது எந்த கெட்டதுன்னு ஆகையால் பகவத்தில் கேட்கறதுங்கிற விவகாரம் நம்ம வச்சுக்கக்கூடாது. புத்திசாலியாக இருக்கிறவன் என்ன கேட்டாலும் எது எது நமக்கு நல்லதோ அது தானே வரப்போகிறது. நீங்கள் கேட்காத போனாலும் அது கொடுப்பாரு. எப்போ உங்களை நீங்கள் கேட்காத போனாலும் அது கிடைக்கிறதோ அது கேட்டு வாங்கிறது புத்திசாலித்தனமோ? நிச்சயமாக இல்லை. ஆகையால் பகவான் இடத்துல கேட்கறது இது வேணும் அது வேணும் லிஸ்ட்டு போடுறதுங்கிறது உபயோகம் இல்லை. சரி, பகவான் இடத்துல கேட்க முடியல. என்ன இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா, நான் இனிமேல் போகிறதில்ல உங்களை பரமேஸ்வரா, ஏன்னா கேட்டால் நீங்கள் எது உங்களுக்கு எது இஷ்டமோ எதை எடுத்து கொடுத்தால் நான் சௌக்கியமாக இருப்பேனோ அதை தான் கொடுக்க போகிறேன். சரி, அதை வாங்கிக்கிறேன், இன்னும் யோஜனை பண்ணி பார்க்குறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறது? சாதாரணமாக நம்ம லோக்கத்தில் ஒருத்தரை கேட்குறோம், ஒருத்தரை போய் இந்த எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது எப்படி பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சது தானே கேட்குறேன். அவர்கிட்டயே இல்லையேன்னு சொன்னேன்னா அது நம்மகிட்ட என்னமிட்ட இல்லையே நான் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருவேன். அப்போ யாரை நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கணும்னு நினச்சிட்டுருக்கீங்களோ அவள்கிட்ட அந்த பொருள் இருக்குது, அந்த பொருள் நிறையா இருக்குது, நம்ம கேட்டால் கொடுக்கலாம் அப்படிங்கிற தருணம் இருந்தால் தானே கேட்குறேன். யாரால எது முடியுமோ அதானே கேட்கிறேன். அது கேட்கறது கூட நியாயம் இல்லை. ஏன், தானா அந்த சந்தர்ப்பத்தில் வந்துடும், பகவத் அனுகிரகத்தில் வரும். இருந்தாலும் நமக்கு ஒரு நப்பாசை, நிறைய காசு இருக்கிறவன்கிட்ட போய் காசு கேட்குறோம், வேற ஏதாவது பொருள் இருக்கிட்ட போய் அது கேட்போம், இப்படியும் நம்ம கேட்குறோம். இந்த கேட்குற சந்தர்ப்பத்தில் அது நடந்ததுன்னா சந்தோஷம், நடக்கலாம் மனசு கஷ்டம். காசுக்கு ஏதோ கடனை கேட்டேன், கடன்லாம் கொடுக்க முடியாது சார் போங்கன்னு வேட்டை அடிச்சுட்டாலும் உங்களுக்கு வர மனசு கஷ்டமாக தானே இருக்கு. அதே போல் நம்ம கேட்கப்படாத முதல்ல ஒருவேளை கேட்கறதுன்னு வந்தது ஏனால் அது எப்படி இருக்கணும், அவரிடத்துல அது இருக்கணும். இருந்தால் மட்டும் போகாது, அது இருக்கிறது எப்படி இருக்கணும்னால் அவர்கிட்ட இருந்து மிச்சம் இருக்கணும். ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அது வேணும்னு கேட்டால் எனக்கு வேணுமே நான் என்ன பண்ணுறதுங்க. இப்படி இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன கேட்கலாம் பகவானை அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார். பரமேஸ்வரா, உன்னை என்னென்ன கேட்கணும்னு யோஜனை பண்ணி பார்த்தேன், என்ன நீ கொடுப்ப பார்க்கலாம், உன்னுடைய பரிஸ்தி எப்படி இருக்குன்னு. அதனம் கரளம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது நம்ம உங்கள்கிட்ட கேட்போமா, என்னென்ன அது வேணும் இது வேணும்னு ஆசை இருக்க. இன்னிலேருந்து எப்போ பார்த்தாலும் டிவியில் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஏதோ சமையல் ப்ரோக்ராம். ஏதோ இதுவரைக்கும் ஸ்திரீகள் யாருக்கும் சமையலே தெரியாத மாதிரியும் இவன் தான் சொல்லி கொடுத்து அதை பண்ணுறா போலையும். ஒழுங்காக தெரிஞ்சது இவன் பார்த்து கெட்டு போகிறான். விவகாரம் என்னடா, நான் இருக்கிறது கூட அதை பண்ணுறா போல, அவள் சொன்னால் இப்படி சொன்னான்னு இருக்கிறது இருக்கிற சுவை போயிடுது. ஏன்னா 30-40 வருஷமாக சமைச்சுண்டு நன்னா ஒரு ஆர்டர் நன்னா வந்திருக்கு. இவன் ஏதோ அது போடும் இது போடும் அப்படி பண்ணியிருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி இருக்கிறதே போயிடும். என்ன விவகாரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே போல் நாக்குக்கு சுவையாக இருக்குது, இது வேணும்னு தேடுறது, நாக்கு ரொம்ப நீண்டு இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லோரும் கேட்டு போட்டு போட்டு தயார் பண்ணுற ஸ்திரீகள்லாம், நீங்கள் இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுடையனால்தான் தமிழில் இறங்குறது. வக்கணையாக அந்த இலை முழுக்க இருக்கணும், இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும், அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும், பேசுறதுக்கு தகுந்தா போல வசதியாக இருக்கணும். இப்படி இதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை கலந்து சுவைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து சாப்பிட்டு அப்படி ஈஸ்டரில் சாஞ்சுண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீரை குடிச்சு தாம்பூலத்தை போட்டுட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் போட்டுட்டு அப்படியே ஆனந்தமாக ஒரு ரெண்டு ஒரு 10 நிமிஷம் தூங்குற பத்தில கிராமாந்திரத்தில் அந்த ஒரு சௌக்கியம் வேற எங்கேயாவது வருமா? ஏண்டன்னார், அந்த நாக்கு அந்த அளவுக்கு நீண்டு சார், இது நமக்கு வேணுங்கிற பரமேஸ்வரன் கேட்கலாமான்னு பார்த்தேன். பரமேஸ்வரன் அசனம் கரளம், பரமேஸ்வரன் எப்படி அவரோ விஷத்தை சாப்பிட்றார், கேட்டுன்னா கொடுத்துருவார், உங்களால் தாங்க முடியுமா, அந்த ஹாலாஹால விஷம் எப்படி இருக்குன்னு. அது எல்லாத்தையும் எரிச்சுண்டு வருதுன்னு, உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல வரப்பவே எல்லாத்தையும் எரிச்சுண்டே வருது, காடெல்லாம் எரிச்சுண்டு வருது, நாடெல்லாம் எரிச்சுண்டு வருது. அதை பார்த்து என்ன, தேவதைகள் ஓடினா, ராட்சதால் ஓடினா, எல்லோரும் ஓடினா, வேற யாரும் அங்கே இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு. இதை நான் எடுத்து வாங்கி சாப்பிடுவோன்னு தானே எடுத்து வாங்கிட்டார். அதே போல் அவர் கையில் வச்சுட்டுருக்கார், நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா உங்களால் தாங்க முடியுமா? ஏ பரமேஸ்வரா, நான் அது வேணும் இது வேணும்னு நான் நினச்சேன், சாப்பிட்றதுக்கு தின்பண்டங்கள்லாம் புதுச்சா புதுச்சா வேணும், அதெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சேன், எங்கிட்ட இது இருக்குன்னு கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு. அசனம் கரளம் பருப்பம், அதனால் பரமேஸ்வரன்ட்ட போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுன்னு கேட்க முடியுமா? பணி கலாபகா, அதோட இல்லை, கலாபகா ஆபரணம், இந்த அழகுபடுத்துறதுக்காக உடம்புல ஆபரணங்கள்லாம் வாங்கிக்கலோன்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னு. இப்போ பாருங்கள், தங்கம் அது எவ்வளோ விலை ஏறும், அது ஏறுனா அது யாருக்குன்னு ஆத்துக்காரருக்குன்னா கஷ்டம், நம்ம பாட்டுக்கு வாங்குவோம். அந்த தங்கத்தில் ஆசை போயிருக்கா சொல்லுங்க பாருங்க, தங்கத்தை போட்டுக்கணுமே வேணும். தஸ்மாத் சுவர்ணம் ஹிரண்யம் ஹாரியம் அப்படின்னு சொல்றது, தங்கம் போட்டுக்கணும், கொஞ்சமாவது தங்கம் போட்டுக்கணும், அதுதான் சுவர்ணம்னு பேர். தங்கத்தை போட்டுட்டேன்னா சுவர்ணம், சுவர்ணம்னா நல்லதோர் ஒரு சரீரத்துக்கு ஒரு நல்லது, நல்ல வர்ணம் இருக்கும் சரீரத்தில், அதனால என்ன பண்ணோம், அதனால தான் அதுக்கு சுவர்ணம்னே பேர். ஸ்வர்ணம்னா தங்கம்னு ஒரே விதமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்க, சுவர்ணம் அதை உடம்புல போட்டுட்டேன்னா உடம்பானது நல்லா மென்ன பிரகாசிக்கும், ஆகையால் நல்லா பிரகாசிக்கிறதுனா தங்கத்தை போட்டுக்கோன்னு. எவ்வளோ? 1 டிராப் போட்டுட்டா போகிறோம்னு. கொஞ்சமாக தங்கம் போட்டுனா உடம்போட அது சேர்ந்து இருக்கவே ஆனால் உடம்புக்கு பலபலான மின்னக்கூடியதான ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்காக ஒரு தங்கத்தை போட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வந்தேன்னா ஆற்றுல இருக்கிற பரியம் தான் அவளுக்கெல்லாம் ஒரே பயம், போனவன் ஒழுங்க வரணுமே பண்ணவன்ட்டு. ஏன் சார், தங்கம் கொஞ்சம் தானே இப்போ சொல்லியிருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு என்ன, கடையில் இருக்கிற எல்லா தங்கமும் போடணும், அதோட மட்டுமல்ல புதுசு புதுசாக எந்தெந்த டிசைன் வந்தாலும் எல்லாத்தையும் போடணும் அப்படின்னு ஆசை இருக்கா இல்லையா? இந்த ஆசையானது வெளியில் இல்லாமல் இருக்க மாதிரி காட்டிக்கிறது இல்லை, ஆனால் உள்ளூரை இருக்க எல்லோருக்கும் இருக்க. இந்த தங்கத்தில் ஒரு ஆசை இருக்க என்னன்னார், அதை அழகப்படிக்கணும், நமக்கு அநேக விதமான ஆபரணங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இது அம்பாளுக்கு போடுறப்பவே வருக, கொடி செயின் ஒரு பேட்டு 2 பேட்டு 4 பேட்டு இத்தனை வேணுமா, அதுனா கழுத்து நிறைய தங்கத்தை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது என்ன கிரைவேகம், அது என்ன கழுத்தை ஒட்டிட்டு நெக்லஸ் ஒன்று, தொங்க தொங்க ஒரு நெக்லஸ்ஸு, அது இருந்தால் இது போகாதோ, எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம். தலையில் கிரீட்டம், அதுக்கு மேலே 2 கையிலையும் வளைகள் அப்படின்னு, இது வேணும் அது வேணும்னு போட்டு வச்சுக்கிறோம். வெவ்வேறு டிசைன் வளையல் டிசைன் டிசைனாக மோதிரங்கள் வேணும்னு இருக்கிறோம். ரைட், யாரும் வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் பரமேஸ்வரன் போய் என்கிட்ட ஒரு ஆபரணம் எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக கொடுத்துருவார். என்ன அவருக்கு உடம்பு முழுக்க பாதுன்னு பாம்புன்னு தலையில் ஒரு பெரும் கிரீட்டமாக ஒரு பெரிய பாம்பு இருக்கு, ரெண்டு காதலையும் ரெண்டு பாம்பு தொங்கிண்டே இருக்கு, நாலு விரலையும் சின்ன சின்ன பாம்புகள் குட்டி பாம்புகள் மோதிரமாக இருக்கு, வலையாக ரெண்டு பாம்பு இருக்குது, இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு, காலுக்கு வந்து நூபுரமாக பாம்பு இருக்கு, என்னடா விவகாரம்னர், எங்கே பார்த்தாலும் அந்த பாம்பாக இருக்கு, பிரம்மசூத்திரமே ஒரு மூணு பூனில் பாம்பாக போட்டு வச்சுருக்கார், இடுப்பில் பெல்ட் பாம்பு இருக்கு, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்கிற, தாங்க முடியுமா சாதாரண பாம்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் நான் வந்து உங்களை ஆபரணங்களை கேட்பேனா, உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு தின்பண்ணம் கேட்பேனா, என்ன தின்பண்ணம் கேட்டால் அதுவோ விஷமாக இருக்கு, ஆபரணங்கள்னு பார்த்தேனே ஆனால் ஆபரணங்களோ பாம்பாக இருக்கு, என்னால் தாங்க முடியாது, இந்த பாம்பு பார்த்தாலே பயம், என்ன பண்ணுறது பாருங்க, அப்பப்போ பாம்பை ஒரு தினம் பார்த்துவிட்டான், கயிறை பார்த்தா எல்லா கயிறும் பாம்பாகவே தெரிகிறது அவனுக்கு, அவனால் கொடியை பார்த்தாலும் பாம்பு மாதிரி இருக்குன்னு என்னம்மா பண்ணுவான் பாவம், இப்படி இருக்கேப்பா என்ன வசனம் கரளம் பணி கலாபா வசனம் சர்மச்சா, இந்த வஸ்திரங்கள், இந்த வஸ்திரம்னு சொன்னால் என்ன, சரீரத்தை மறைக்கிறதுக்காக வசம், மனுஷால் ஒத்தரை தான் இந்த வஸ்திரத்தை கட்டிக்கிறார், நீங்கள் பாருங்க எந்த பிராணியாவது வஸ்திரம் கட்டுறது, மனுஷனை தவிர வேற யாராவது யானையோ ஒட்டகமோ கழுதையோ பூனையோ நாயோ ஏதாவது கட்டுறதோ, உங்கள் பட்ஜெட் ஒரு சம்வத்சரம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணினதான காசை எடுத்துட்டு பட்ஜெட் எடுத்து வஸ்திரங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு பாருங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், கடைசியில்ட்டான் அவன் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கான், அது பாட்டுக்கு விலை ஏறிண்டே இருக்குது சார், நம்ம குறைக்கவே இல்லை, விலை ஏறட்டும் நம்ம வாங்குறதும் ஏறிண்டே இருக்கும், என்ன சுவாமியினர் தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கலைன்னு வாழ்க்கையா, அது புடவை என்ன பட்டு புடவையன்னா வாங்கினா, எல்லாத்த விட வசதி நம்ம பர்த்டே, பர்த்டே கூட புடவை வாங்கலைன்னா என்ன சார் வாழ்க்கையில் சார், அதுக்கப்புறம் மேரேஜ் டே யார் கொண்டாடணும்னு தெரியல, பகவானே சொல்லலை நம்ம பாட்டுக்கு மேரேஜ் டே, அதுக்கு வேறு ஆனிவர்சரி, பத்து வருஷம் ஆச்சு, இருபது வருஷம் ஆச்சு, இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு, டைமண்ட் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளி ஏதோ சொல்லிட்டு இருக்கான், கல்யாணமா நீ என்னடா பண்ணினேன்னு அது ஒன்றும் தெரியல விவகாரம் முழுக்க, ஆனால் விவகாரம் என்ன, இந்த கொண்டாடுறதுல மட்டும் நம்ம பார்த்துட்டு ரெடியாக இருந்துட்டு இருக்கோம், அது வேற கலர் கலர் புது டிசைன் வந்திருக்குன்னு ஆத்துல தான் இருக்கே, இருந்தாலும் புது டிசைனாக இருக்கே அது போயிடுமே, அது பழச்சாரத்துக்கு முன்னால் பொட்டிக்கு போகணும், ஏன்னா அது நான் கட்டுற புடவை உலகத்தில் வேற யாரும் கட்டப்படாது, ஒரே ஒரு புடவை தான் நினைச்சிருக்கணும், நெசவாளர் அந்த புடவை தான் போட்டிருக்கணும், வேற யாரும் இருக்கப்படாது, அதை நான் பார்க்கணும், எல்லாருக்கும் என்ன நன்னா இருக்குன்னு சொல்லணும், அது எங்கே வாங்கினேன்னு அங்கே வாங்கினேன்னு சொல்லணும், அங்கே போனாலும் அது ஒன்று தான் சார், அது ஆயிடுத்து, அடுத்த வருஷம் வந்து பாருங்கோம்பா, அவன் வந்து இல்லையேன்னு சொல்ல மாட்டான், அடுத்த வருஷம் வந்து பாருங்க வரலாம், நீங்கள் அது இருக்கான்னு பார்த்தா இன்னொன்று வாங்கிட்டேன் வருவே, உங்கள் மனசை நன்னா கண்டுபிடிச்சது அவனை தவிர வேற யாரும் இல்லை, இத்தனையும் வாங்கி என்ன பிரயோஜனம் தெரியுமோண்ணா, இந்த வஸ்திரத்துக்கு புடவைக்கு என்ன பிரயோஜனம், வேஷ்டிக்கு என்ன பிரயோஜனம், இந்த சரீரத்தை மறைக்கணும், அது எதனால் மறைச்சா என்ன, தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக மறைக்கிற, அது இந்த புடவையினால தான் வரணும், வெவ்வேறு புடவை தான் கட்டணம் ஏறாது இருக்க, மூணு வஸ்திரத்தை தவிர மேலே இருக்கப்படாதுன்னு சொல்கிறேன், ஒன்று கட்டின்னு இருக்கோம், ஒன்று கொடியில் தொங்கிட்டு இருக்கோம், ஒன்று மடித்து வச்சுருக்கோம், ஏட்டான்னா நாளைக்கு கொடியில் தொங்கிறது காயலைன்னா காலத்தில் காயலைன்னா ஈர வஸ்திரம் கட்டிட்டு இருக்கப்படாதுங்கிறதுக்காக இன்னொரு வஸ்திரம், எப்படியும் அடுத்த நாள் காஞ்சிவிடும், நிழலில் இருந்தாலும் 24 மணி நேரில் காயத்துலன்னா 48 மணி நேரம் காஞ்சிவிடும், அதனால் விவகாரம் என்னடா மூணு வஸ்திரம் தான், அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு வெரைட்டிலையும் 30 வஸ்திரம் வச்சுட்டுருக்கோம், இன்னும் போரல சார், இதே போல் இவ்வளோ ஆசை இருக்கு பரமேஸ்வரன், ஹே பரமேஸ்வரா எனக்கு வஸ்திரத்தை கொடு அப்படின்னு கேட்க, மனுஷனுக்கு வாண்டியது நீட்ஸ் என்ன சார், பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஆகாரம் வஸ்திரம் இருக்கிறதுக்கு இடம், இதுதானே முதல்ல பகவானை கேட்பேன், ஆகாரத்தை கேட்டாலோ விஷத்தை கொடுக்க போறாய் வேண்டாம், சரி வஸ்திரத்தை கேட்டால் என்னடா நார் எங்கிட்ட இருக்கிறது இந்த வஸ்திரம் வேண்டாம் நீ எடுத்துக்கணும், யானை தோலை கொடுக்குற யார் கட்டுறதுன்னு, வசனம் சர்மச்சா என்ன பண்ணுறது, ஸோ இந்த பேசிக் நீட்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் அதுக்கு மேலே உடம்பை அழுத்துக்கிறதுக்குங்கிறதுக்காக கம்ஃபர்ட்ஸ் ஒரு அழகா அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆபரணம் கேட்டாலோ பாம்பை கொடுக்குறேன், இப்போ சாதாரணமாக எல்லோ இருக்க குழக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னர், அவன் டிகிரி ஆனதுமே முதல்ல என்ன வேணும்னார், டூ வீலர் வேணும், அதுக்கு முன்னாலேயே வாங்கி கொடுத்துட்ற, அது எப்படி இருக்குன்னா, நான் போனேன்னா அந்த ஸ்பீடில் எல்லாரும் என்னை கண்டு பயப்படணும். அதுக்காக வாகனம், வாகனம் எதுக்கு தெரியுமோ, நான் சுலபமாக போகிறது. ஆனால் அவன் பண்ணக்கூடியதான சத்தத்தை பார்க்கறதும், அப்படியே அதை ஓட்டுறப்பவே பின்பக்கம் இருந்து முன் சக்கரத்தை மேலே வரும்படி பண்ணுறதும் எல்லாம் என்னடா இவன், அவன் யமலோகத்துலேருந்து வந்துவிட்டான் இவன் இன்னத்தை பிராணனை வாங்கிறதுக்கு அப்படின்னா தோன்றத. அதுக்கப்புறம் என்னடா சொன்னார், ஒரு 30 வருஷம் ஆனப்புறம் சிரமமாக இருக்குது சார் அப்படிங்கிறதுக்காக கார் வேணுங்கிறேன். அந்த கார் வந்தப்பறம் அப்புறம் அதில் வேறு சொகுசாக இது வேணும் இது வேணும் ஆசை இருக்கு, ரைட்டு, அதனால் முடியும் இருக்கு ஆசை பார்க்குறோம். அதே போல் பரமேஸ்வரன்ட்ட, ஏ பரமேஸ்வரா எனக்கு ஏதோ ஒரு வாகனம் கொடுங்களேன், வாகன யோகம் ஏதாவது இருக்கா பார்த்து ஏதோ கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் கவலையே பட மாட்டேன், இது அங்கே இருக்கு அந்த பசுமாட்டை ஏட்டு ஓட்டிட்டு போட்டுற. அதோட யார் சார் அவஸ்தப்படுறது, வாகனம் மகோட்டஹா, ஏ பரமேஸ்வரா நீங்கள் சாப்பிட்றதோ விஷமாக இருக்குது, நீங்கள் போட்டுருக்கிற ஆபரணங்களோ பாம்பாக இருக்குது, நீங்கள் கட்டின்னு இருக்க ஆடையோ சர்மமாக இருக்குது, அது எங்களால் தாங்க முடியாது. அதோட இல்லை சர்மத்தை தொட்டால் நான் ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கணும், லெதர் தொட்டப்படாது, தொட்டால் ஸ்நானம் பண்ணணும், என்ன பண்ணுறது பாருங்கள். ஆகையால் அது வேறு கூடாது. அதுக்கு மேலே என்ன, வாகன அம்மா ஹோட்டா, இந்த காலை அது பாட்டுக்கு கிளம்பு கிளம்புன்னு 1 மணி நேரம் ஆகணும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது கிளம்பினா அது அது இஷ்டமான ஸ்பீடில் தான் போகும், உங்கள் இஷ்டமாக போகாது. பரமேஸ்வரனுக்குன்னா அவர் சொன்ன வார்த்தை அது கேட்கும், நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆகையால் அப்படிப்பட்டதான வாகனம் அதை கேட்பேனா, சாப்பிட கேட்பேனா, ஆபரணத்தை கேட்பேனா, வஸ்திரத்தை கேட்பேனா, இல்லாது வாகனத்தை கேட்பேனா? மமதாஸ்யசி கிம் கிமஸ்தி சம்போஹே பரமேஸ்வர, மமதாஸ்யசி கிம், எனக்கு என்ன கொடுக்க போகிற நீங்கள், உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தான்னா நான் கேட்கணும், முதலையே சொல்லியிருக்கேன். எது வேணும்னு கேட்குறோமோ அது அவாட்டில் இருக்கணும், இருக்கணும் மட்டுமல்ல எக்ஸஸாக இருக்கணும், அதை கொடுக்கக்கூடியதான மனப்பான்மையும் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன கொடுக்க போகிறோம் நீங்கள், மமதாஸ்யசிக்கும், அதோட இல்லை வேறு ஏதாவது இருக்கோ. சில சமயத்தில் நம்ம எதிர்பார்க்காத போனாலும் அவாட்ட புதுசாக வந்துருந்தா இதை வச்சுங்களேன் அப்படின்னு கொடுக்கலாம். கிம் அஸ்தி சம்போஹே பரமேஸ்வரன், அவங்கள்ட்ட என்ன இல்லையே என்னன்னார். அவர் தியாக ராஜா, பரமேஸ்வரனுக்கு பேர் என்ன, தியாகராஜா, மகாவிஷ்ணு ராஜா, எல்லாத்தையும் அனுபவிச்சுருக்கார் அவர், அவர்கிட்ட சர்வமும் இருக்கு, எது வேணாலும் கொள்ளும். ஆனால் எங்கள் பரமேஸ்வரன் தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணார், திறந்தார், நமக்கு ஒன்றும் வேண்டாம். ஆத்ம கிரீடா ஆத்மரதி ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா, உள்ளூர தன் ஆத்மாவிலேயே ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கார், இன்னொரு பொருளை எதிர்பார்க்கறது இல்லை இவர். அப்படி எல்லாத்தையும் துறந்ததாக ஒருத்தர் இருக்கல, நீங்க உங்கள்கிட்ட தான் நான் எங்க கிம் அஸ்தி சம்போ மம தாஸ்யசி கிம், எனக்கு என்ன கொடுக்க போறள், அல்லது உங்கள்கிட்ட என்னத்தான் இருக்கு, நான் கேட்காத போனாலும் உங்கள்கிட்ட புதுசான ஒரு பொருள் இருந்தா இதை வச்சுக்கோப்பா, நீ கேட்கக்கூடிய சந்தோஷம் இதை விட 100 மடங்கு இது வரும் அப்படின்னு கொடுக்கலாம்னா என்ன இருக்குன்னு தெரியலையேப்பா. அதனால என்ன சொல்றேன், ஒன்னே ஒன்னு கொடுங்க, அது உங்கள்கிட்ட இருக்கு. என்ன, தவ பாதம் புஜ பக்தி மேவ தேகி ஹே பரமேஸ்வர, உங்களுடைய பாத பத்மத்தை திரு பாதங்களில் பக்தியை கொடுங்கோ, இந்த பக்தியை கொடுத்தா அதனால் எல்லாத்தையும் வாங்கிவிடுவேன். இப்போ இல்லை, எப்பப்போ எதது வேணுமோ, பக்தனுக்கு எது வேணுமோ, எது கொடுத்தா நன்மையோ, எது இருந்தால் அவனுக்கு நிஜமாக மன சந்தோஷத்தோட வாழ்வான் அது நீங்களே பார்த்து கொடுப்பீள். பக்தனுக்கு அவர் வந்து எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது என்ன இடத்துல எது லேக்கிங்காக இருக்க, பக்தி, அது நீங்கள் கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்க, ஆகையால் அதை கொடுங்க. அந்த பக்தியை கொடுத்தேன்னா நான் ஆனந்தமாக கடத்தேறி விடுவேன். பக்தி முக்தியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், முக்தியை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும், மறுபிறவி இல்லாத இருக்கும். எப்பப்போ மனுஷனுக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எது எது வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளது, அது நீங்கள் கொடுக்கலாமே ஹே பரமேஸ்வர, அதை கொடுங்களேன் அப்படின்னு பகவான் இடத்துல பக்தியை பிரார்த்திக்கிறார். அசனம் கரளம் பணி கலா போ கலான ஆபரணம், வசனம் சர்மச்சா, வசனம் வஸ்திரமானது, சர்மச்சா, அவர் கஜசர்மாம்பரதர், வாகனம் மகோட்சா, அவருடைய வாகனமோ மகோட்சா பெரிய கால, மமதாஸ்யசி கிம், என்ன கொடுக்க போறீள் நீங்க, கிம் அஸ்தி சம்போ ஹே பரமேஸ்வர, உங்களிடத்துல என்ன இருக்கு, ஆகையால் தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி, இங்க பக்திமேவ தேஹி, பக்தியை மட்டும் கொடுங்க. ஏன்னர் மற்ற வகைகள்லாம் பிரயோஜனம் இல்லை, நஸ்வரம், இருந்து போயிட்டு இருக்கும். இந்த பக்தி எங்கிட்ட இருக்குமையானால் நான் முக்தி அடைவேன். அப்புறம் என்னாச்சுன்னா வேற ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கில்லை, என்னைக்குமே கவலை கிடையாது. பகவானுடைய திருவடியை அடைந்தோமே ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கவலை இல்லை. உயிரோடு இருக்கிறப்பவும் கவலை இல்லை, உயிர் போன பிறவும் கவலை இல்லை. மறுபிறவி வந்துருமோ, என்ன பிறவியில் என்ன ஆவேனோ ஒன்றும் தெரியாது. ராஜா வீட்டில் பிறந்தாலும் அதுக்கு வேண்டியதான கவலை இருக்கவே தான் இருக்கு. உடம்புக்கு வந்தேன்னா ராஜாவுக்கு வராதான், என்ன தலைவலி எல்லாமும் வரும். மனுஷனாக இருக்கிறோம், எல்லோருக்குத்தான் வரும். ஆகையால் இது வேண்டாம்ப்பா. அவபாதம் புஜ பக்தி மேவதேஹி அப்படின்னு பகவான் இடத்துல பக்தியை பிரார்த்திக்கிறார். இது எதுக்குன்னா நாம இதுதான் கேட்கணும். பகவான் இடத்துல அது கொடுங்கோ இது கொடுங்கோன்னு கேட்காதீங்க, பக்தியை கொடுங்க. கர்மாக்களை பண்ணினேலையானால் தமேதம் வேதானுவச்சனே ந பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனா. யஜ்ஞங்கள், தானங்கள், தபஸ், வேதாத்தியானம் இவைகள்லாம் பண்ணி பண்ணி கடைசியில் என்ன கேட்டுக்கிறாளா பகவான்? ஹே பரமேஸ்வரா, உன்னை அறியணும் தான். உன்னுடைய அறிவு எனக்கு வேணும், உன்னை பற்றி தெரியணும். என் மனசுக்குள்ள தாங்களே இருக்கணும். இந்த மனசுக்குள்ள பகவானே இருந்தாருங்களே, அப்போ என்ன ஆச்சுன்னு வேற அனாவசியமான இன்னொரு பதார்த்தம் நம்மளை துன்புறுத்தாது. அப்பப்போ வந்து பின்னால் குத்துற மாதிரி அவர் அந்த வார்த்தை இதை பேசினாலே, என்னை பற்றி இப்படி சொன்னாலே, என்னமோ மனசில் இருந்துட்டு இருக்கேன். நான் அது நினைச்சனே ஆகலையே, இது நினைச்சனே ஆகலையே, நான் நினச்சது ஒன்றும் ஆகலையே. ரோட்டில் சாதாரண ஒன்றும் இல்லாதவனுக்கு கிடைக்கக்கூடியதான சுகங்கள் கூட நமக்கு கிடைக்கலையே. உங்கள் மனசு இப்படி எல்லாம் கேட்கறது பாருங்க சார். அவள் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, சௌக்கியமாக இருக்க சார், நமக்கு இத்தனை இருந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், மனசு கவலைப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு அப்பப்போ நினைக்கிறாள். அஞ்சு குழந்தையே இல்லாத வழக்கு குழந்தை இல்லைன்னார். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை படிக்கலைன்னா அதை விட ரொம்ப கட்டமாக இருக்கு. படித்த பிறகு அவனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கலைன்னா அது வேற கட்டமாக இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதான பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கலைன்னா அது ஒரு கட்டமாக இருக்கு. அதுக்கான அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு இவா கட்டப்படுறாரு. அது அவள் என்ன பண்ணும், நீங்கள் ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? அப்போ அந்த பேரனுக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கலன்னு தாத்தா அழறார். அது அம்மா அப்பா பார்த்துக்க மாட்டாளோ? இல்லை, நல்ல ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சா தான் வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்க முடியுமா? கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவங்கலாம் பெரிய உத்தியோகத்தில் இல்லையோ? இதெல்லாம் கேட்டேன்னா உமக்கு வந்தால் தெரியும் ஆன்சர் என்னடாங்க. எனக்கு தலைவலியாக இருக்குன்னு தலைவலி பொறுத்துக்கோன்னு சொன்னால் உமக்கு வந்தால் தெரியும் சார், பொறுத்துக்கோன்னு சொல்வேல எனக்கு அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ விவகாரம் என்னென்ன, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டம் இருக்கு. ஆனால் எல்லா கட்டத்திலையும் நீங்கி அவன் சௌக்கியமாக மனசு நிம்மதியாக இனிமையான ஒரு வாழ்க்கையை அடையணுமேனால் அவனுக்கு வேண்டியது பகவான் அனுகிரகம். அந்த பகவத் அனுகிரகம் இருக்குமேயானால் எல்லாமும் கிடைக்கும். ஆகையால் அதற்காகத்தான் நாம் பண்ணக்கூடியதான எல்லா செயலும் ஆகையால் அந்த பகவத் அனுகிரகத்தினால் வரக்கூடியதான பக்தியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். தவபாதம் புஜ பக்தி மேவ தேஹி அப்படின்னு பக்தியை கேட்டார். என்ன சொல்லியிருக்காருங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். கிம் கிம் அஸ்தி சம்போ, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அந்த சொல்ற இடத்துலயே இடக்க சம்போன்னு இருக்கு. உங்கள்கிட்ட இருந்து கொடுக்க வேண்டாம், உன்னை நினைச்சாலே அதிரும். அப்படி ஒரு விவகாரம். மகாவிஷ்ணுகிட்ட எல்லாமும் இருக்கு, கேட்டேனால் சரி குடவுன்ல இருக்க வாங்கி எடுத்துன்னு பாப்பா அப்படிங்கிற எல்லாத்தையும் கையில வச்சுட்டு கட்டி காத்துட்டு இருக்கார். அவர் எதை விட மட்டும் இல்லாமல் எப்படி வச்சுட்டு இருக்காரு தெரியுமா? நான் சூரிய மண்டலத்துக்குள்ள தனக்கு ஒரு இடத்த வச்சுட்டு இருக்கார். அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள எப்படி இருக்கார் அவர்? ஹிரண்ய கர்ப்பரூபமா இருக்கார். ஹிரண்யகேதா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணஹா தத்யதம் கப்யாதம் புண்டரேகமேவ அட்டினி தத்ய உதிச்சி நாமா அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள தங்கமயமான ஒரு ஸ்வரூபத்தை வச்சுட்டு இருக்கார். அவரை நீங்க நினைச்சலையானால் நீங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் தினந்தோறும் பாருங்கன்னு. உத்யந்தம் அஸ்தங்கியந்தம் ஆதித்யம் அபித்யாயம் குர்வன் பிராமணோ வித்வான். உதிக்கிற சூரியனை பார்க்கணும், அதுக்காக தான் சந்தியாவந்தனம் பண்ணுங்கிறது. அஸ்தமிக்கிற சூரியனை பார்க்கணும், ராத்திரி 9 மணிக்கு இல்லை சந்தியாவந்தனம் பண்ணுறது, 6:30 மணிக்கு அந்த சூரியன் அப்படியே கீழே இறங்குறாரு பார்த்தீங்களா, இறங்குற சமயத்தில் அவரை பார்க்கணும். அதே போல் உதிக்கிற சமயத்தில் பார்க்கணும், மத்தியான சமயத்தில் அவரை பார்க்கணும். மத்தியான சமயத்தை பார்க்குற மட்டுமல்ல, பார்க்கும்பொழுது பகவானை பிரார்த்திக்கணும். ச எச்சாயம் புருஷே யசாவாதித்யே ச ஏகா அசாவாதித்யோ பிரம்மா. ஹே பரமேஸ்வரா, அதுவும் அந்த சூரிய மண்டலத்தில் கீழே அவரும் என் இதயத்தில் இருக்கிறவன் ஒத்தரும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடாதி மாயைய அப்படின்னு எல்லாரையும் ஆட்டி படைச்சுட்டு இருக்க கூடியதான பரமாத்மாவா நீங்க இருக்கல அப்படின்னு அவரை பார்க்க சொல்றேன். அங்க யார்? ஜெயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரஸ்வியாசன சன்னிவிஷ்டா அப்படின்னு அந்த பகவான் அங்க இருக்காராம். அவரை தியானம் பண்ணலாம். அவர் என்ன பண்றாரு தெரியுமோ? நான் நீங்க பண்ணினதான நல்ல செயல்கள் இந்தவைகள்லாம் சேர்த்து அக்கௌண்ட் அங்கே வச்சிருக்க. கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் மாதிரி எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டுருக்கார். யார் யார் என்னென்ன கர்மா பண்ணியிருக்காளோ அதுக்கு என்னென்ன பலமோ அது பலமாக மாற்றி வச்சுட்டுருக்கார். கொஞ்சம் ஞாபகம், தங்கம் உங்களுக்கு ஒரு கிலோ தங்கம் கொடுக்குறேன்னு நினச்சி வச்சுட்டுருக்கார். அதுக்காக அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கார். சரி, நல்லா இருக்குது. அதை பேங்க்கில் போட்டு ஒரு 20 வருஷம் ஆனவர் பார்த்தார். இப்போ என்னென்னா 10 கிராம் தான் வருன்ட்டோம் அந்த காசு. பேங்க்காரன் வட்டி வேறு கொடுத்துருக்கான், ஆனால் தங்கம் அவ்வளோ ஜாஸ்தியாகிடுது. பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னார், அவருக்கு தெரியும் என்ன பண்ணார், ஒரு கிலோ தங்கம் வண்டி புண்ணியம் பண்ணியன்னா ஒரு கிலோ தங்கத்தையே வாங்கி அங்கே வச்சுருக்கார். பாருங்கோ, நம்ம தேசத்தில் இருக்க கொடுக்கிறான இது ஸ்வரூபம் எப்படி பலமாக மாற்றி வச்சுருக்கார். சூரிய மண்டலத்தில் தனித்தனியாக அவர் மட்டும் அப்படியே அந்த கர்மாவை மட்டும் வைக்கலையே, கர்ம பலமாக சேர்த்து வச்சுருக்காளாம். அதெல்லாம் எப்படின்னா தனித்தனி லாக்கர். ருகுவேதத்தில் பண்ணின கர்மா பண்ணேன்னா அந்த சூரிய மண்டலத்துடைய ஈஸ்டர்ன் சைடு வச்சுருக்கார். எதிர்வேதத்தில் பண்ணினால் அது தெற்கு திக்கில் வச்சுருக்கார். சாம வேதத்தில் பண்ணியிருந்தேன்னா பின்னால திக்கில் வச்சுருக்கார். அதே போலயே அதர்வ வேதத்தில் பண்ணியிருந்தேனால் அது வந்து வடக்க வச்சுருக்கார். மேலே பண்ணியிருந்த வச்சுங்களேன் தந்திரங்களில் கர்மா பண்ணியது மேலே வச்சுருக்கார். அத்தனையும் அதைத்தான் வச்சுட்டு எந்தெந்த கலங்கை எப்போ பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்தா போல அதனுடைய பலமெல்லாம் ரெடியாக பலமாக மாற்றி வச்சுருக்கார். இப்படி சகாயம் பண்ணிட்டு இருக்கார் மகாவிஷ்ணு. பரமேஸ்வரன் இதெல்லாம் இதுக்கெல்லாம் கணக்கு எழுதி இவன் இந்த கர்மா பண்ணினா அதுக்கு தகுந்த போல கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது, குறைச்செல்லாம் கொடுக்கணும், இந்த வம்பே வேண்டான்ட்டார் அவர். அப்போ என்னன்னார், தங்கிட்ட எதையுமே வச்சுக்கல அவர் பரமேஸ்வரன். அப்போ என்ன பண்ணுறதுன்னார், இவனுக்கு பக்தி இருக்கா, சரி இவனுக்கு எதை கொடுத்தா நல்லதுன்னு அப்படி பார்க்குறார். பார்த்ததுமே என்ன பண்ணான்னார், பக்கத்தில் இருக்க குபேரன் இருக்கார் அவர்கிட்ட அப்படியே கண்ணோட பார்க்குறார். அவ்வளோ நீங்கள் எவ்வளோ வேணும் எவ்வளோ தரணும் அதிகமாக கொடுத்துட்டு வரவர். ஏன்னா அவரும் சிவபக்தனும் இல்லையோ, ஓ சிவபக்தன்னு சிவனே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். நம்ம என்ன பண்ணுறதுன்னு அதை விட அதிகமாக கொடுக்குறார். எது பெட்டர்னு, அதனால் தியாகராஜாவாக இருந்த போதிலும் நினைத்த மாத்திரத்தினாலேயே கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளவர் தான் இந்த ஸ்தோத்திரத்தில் சம்போன்னு போட்டிருக்கார். கிம் தாஸ்யசி மம தாஸ்யசி கிம் கிம் அஸ்தி சம்போ, சங்கரான்னு போடப்படாதா, மகாதேவான்னு போடப்படாதா, முன் ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி உமாஜானேன்னு போடப்படாத, ஏன் சுவாமி சம்போன்னு போட்டிருக்கேன்னர், சம்பவதி நினச்ச மாத்திரத்தினால உங்களுக்கு நல்லது ஏற்படுறது அப்படின்னா கொடுத்துருக்கார். ஆகையால் மம தாஸ்யசி கிம் கிம் அஸ்தி சம்போ தாதாம்புஜ பக்தி மேவ தேஹி. சரி, முதல்ல பூஜை பண்ணுறேன்னு ஆரம்பித்தாள். பூஜைக்கு ஒரு அங்கம் பகவானுடைய பிரார்த்தனை இல்லையா. பூஜமானது வரிசையாக ஷோடசோபச்சார பூஜை பண்ணணும், அவ ஆவாகனம் ஆசனம் அர்க்கியம் பாத்தியம், அதுக்கப்புறம் அவருக்கு இந்த ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் அவருக்கு புஷ்பங்கள்னால பூஜை, தூபம் தீபம் நைவேத்தியம் தாம்பூலம் நீராஜனம் பிரதர்ஷ நமஸ்காரம் இவைகள்லாம் மணி நெட் இவைகளே பூஜைகள். கடைசியில் என்ன ஒரு அங்கம் இருக்க, ஸ்தோத்திரம். பூஜையினால் அர்ச்சனை பண்ணணும், அவருடைய துதிக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒன்று கடைசியில் ஒன்று இருக்க நம்ம யாரும் பண்ணுறதில்லை. எதுனர் பகவானை பூஜை பண்ணிவிட்டு அந்த உருவத்தை அப்படியே மனசில் 2 நிமிஷம் தியானம் பண்ணணும். கற்பூர ஆரதி பண்ண பிறகு, கற்பூர ஆரதி பண்ணும்பொழுது கட்ட மூடப்படாது, கற்பூர ஆரதி பண்ணும்பொழுது அந்த பகவானுடைய உருவத்தை நல்லா உரித்து பார்க்கணும். அதனால்தான் கோவில்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கருவறையில் கருப்பாக இருக்கும், தீபம் இருக்காது, கருவறையில் தீபம் இருக்கக்கூடாது. எங்கே இருக்குன்னா அர்த்த மண்டபத்தில் இருக்கணும், அர்த்த மண்டபத்துக்கும் வெளியில் இருக்கணும், தீபம் உள்ள இருட்டாக தான் இருக்கணும். ஏன் சார் இருட்டாக வச்சுருக்காங்க, கரப்பெல்லாம் போகிறதேன்னா இல்லை, அது இருப்பட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த கற்பூர ஹாரத்தை காமிச்சதுமே அந்த ஸ்வரூபத்தில் அந்த பகவானுடைய திருவடிவம் நமக்கு நன்றாக புரியணும். இருட்டாக இருக்கும்பொழுது வெளிச்சம் காட்டினா திருவுருவம் நன்றாக தெரியும். அந்த உருவமானது நன்றாக தெரிஞ்சவரை அப்புறம் கண்ணை மொழிண்டு அப்படியே 2 நிமிஷம் தியானம் பண்ணும் நம்ம இதயத்தில். இப்படி முதல்ல என்ன பண்ணணும், புஷ்பத்தினால பகவானை அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை பிறகு பகவானை தியானம் பண்ண பகவானுக்கு பகவானை துதிக்கணும், துதித்த பிறகு கற்பூரஹாரதி ஆன பிறகு கடைசியில் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த ஸ்வரூபத்தை இதயத்தில் தியானம் பண்ணணும். இதல்லவா பூஜை முறை, இந்த முறையானது எனக்கு வரலையேப்பாங்கிறார் அடுத்த ஸ்தோத்திரத்தை. இதை நீ தான் அனுகிரகம் பண்ணும். ஏன் ஏதாக்ரதாம்போ நிதி சேதுபந்தர கரஸ்தலாதக்ரத பர்வதாதிபா பவானிதே லங்கித பத்ம சம்பவ பிரதிவர்த்தவ பாவனக்ஷமஹா. ஹே பரமேஸ்வர, உங்களை நினைக்கிறதுக்கோ உங்களை பூஜை பண்ணுறதுக்கோ உங்களுக்கு துதிக்கிறதுக்கோ எனக்கு என்ன வேணா, நான் இந்த நிலையில் என்னால் பண்ண முடியலை, எப்போ பண்ண முடியும் யோஜனை பண்ணி பார்த்தே. ஏதாக்ரதாம்போ நிதி சேது பந்தனஹா. ஸ்ரீராமன் வந்தார், அவர் லங்கையில் போய் ராவணாசுரனை கொன்றுபட்டார். ராவணன் பிராமணன், பிரம்மாவனுடைய பேரன், புலஸ்தே பிரம்மா விஸ்வாச பிரம்மா, அதனுடைய பிள்ளை புலஸ்ய பிரம்மா, புலஸ்ய பிரம்மாவனுடைய பிள்ளை ராமண பிரம்மா, பிரம்மா அவனுடைய கொள்ளு பேரன். அவர் இப்படி ஆயிட்டே சார், என்ன பண்ணுறது, கோபம் ஜாஸ்தியாகும். எந்த உயர்ந்ததான வீட்டில் நீங்கள் பிறந்தாலும், எந்த உயர்ந்ததான ஒரு வளர்ப்பு இருந்த போதிலும், மனுஷனுக்கு கெட்ட சங்கமோ ஆசையோ ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கெட்டு போயிடும். இதை சொல்கிறதுக்காக தான் ராவணன் என்னாச்சு, நல்ல இடத்துல பிறந்தார், நல்ல வேதாத்தியனங்கள் பண்ணார், சாஸ்திரங்கள்லாம் வச்சார், சிவபக்தியை வரவழைச்சுட்டார், ஆனால் கடைசியில் ஆசை ஜாஸ்தியாச்சு, அது பேராசையாக ஆகிடுது. உலகத்தை நான் சொன்ன வார்த்தை தான் எல்லோரும் கவனிக்க, எல்லோரும் கேட்கணும், நான் தான் எல்லாரோட வசதியாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை முளைச்சது, அதனால கெட்டு போயிட்டான். விவகாரம் என்ன, ஆசையானது ஆசானாம ஆசையானது கட்டப்படுறது. ஆகையால் ஆசை வராமல் பார்த்துக்கணும். அவர் என்ன பண்ணினார், இவருக்கு பேராசை வந்துட்டு ஸ்திரீகளுக்கு அபகாரம் பண்ண ஆரம்பிச்சு விட்டான் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் பண்ணார், அவரை போனார் கொன்னார். கொன்ன பிறகு வந்து பிராமணனை கொல்லப்படாது, என்ன பண்ணுறது, அங்கிருந்து நம்ம ஊருக்கு வந்தார். வந்ததுமே என்ன பண்ணார், இந்த பிரம்மத்தியக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்காக ராமத்துக்கு வந்து லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணினார். அந்த லிங்கம் வந்தது, அனுமாரை கேட்டார், அங்கேருந்து கொண்டு வரணும்னு சார், வரத்துக்குள்ள சுகமுகத்தான் எடுத்து அந்த லிங்கத்தை இன்னொருத்தர் இதெல்லாம் இருக்கட்டும், எந்த லிங்கத்தை வச்ச நமக்கு என்னன்னு இந்த சண்டையில் போகிறது தவிர சிவான் நாமாவை சொல்ல போகிறோம், அதை மட்டும் சொல்கிறதில்ல. அவர் இந்த லிங்கத்தை தான் பிரதிஷ்டானம் பண்ணினாரா, இத்தை தான் பண்ணினாரா, அனுமாரை ஏதோ பண்ணினாரா, இந்த விவகாரங்கள் சண்டையில் தான் நமக்கு இருக்கே தவிர அவர் பண்ணினாரே அதை நம்ம தியானம் பண்ணணும் எனக்கூடியதான விவகாரம் இல்லை. அவர் என்ன பண்ணினார், அதுக்கப்புறம் லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணினார், ஆர் பண்ணினார், யாரால முடிஞ்சது சார், ராமனால முடிஞ்சது. ராமன் எப்படிப்பட்டவர்னு, சமுத்திரத்துக்கு பாலம் போட்டவர், சமுத்திரத்தில் பாலம் போடுறதுன்னு எவ்வளோ கட்டம்னு யோஜனை பண்ணி பாருங்க. சாதாரணமாக ஒரு பிரிட்ஜை கட்டணும்னு சொன்னாலே அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கட்டப்படுறா, என்ன அவஸ்தப்படுறா, எங்கோ நோண்டினா எங்கோ பிரிட்ஜு வீடானது அப்படியே ரெண்டாக பழத்து போயிடுத்துங்கிறான். ரோட்டில் இருந்தால் நோண்டிருக்கேன், எங்கே போச்சுன்னா அது அப்படி தான் போச்சுன்னு விவகாரம் முதல்ல சொல்லிவிட அப்புறம் போனேன். இப்போ லோகத்தில் பார்த்துட்டு இருக்குமோ இல்லையோ, அவர் கீழே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜலமாக இருக்கக்கூடியதான அகாதமான ஜடம், அப்படி இருக்கிற இடத்துல அவர் பிரிட்ஜை கட்டினார் சார். உள்ள பில்லர் ஒன்றும் போடலை, அவர் சிமெண்ட் ஒன்றும் போடலை, வெறும் கல்லை தான், அந்த கல்லெல்லாம் குரங்கு கொண்டு வந்து கொடுத்தது. அந்த குரங்கு கொடுத்தோமே அந்த நலன்னு ஒரு குரங்கு, அதை தொட்டு தொட்டு போட்டதான், அது அப்படியே ஆனந்தமாக இருந்துட்டுருக்கு, இன்னைக்கும் அது இருக்கு. சமுத்திரத்துக்கு பாலம் கட்டக்கூடியதான வலி உள்ளவராக இருந்தால் ஹே பரமேஸ்வரா உன்னை பூஜை பண்ணலாம், உன்னை அர்ச்சிக்கணுமையானால் நான் எப்படி இருக்கணும், யதாக்கிருத அம்போ நிதி சிபந்தனா, அம்போ நிதினா அம்போ அம்பஸ்னா ஜலம், அந்த ஜலம் இருக்கக்கூடியதான இடம் சமுத்திரம், அதுக்கு மேலே பாலம் கட்டினவராக இருக்கார் ராமச்சந்திரன். ஸோ ராமனாக நான் இருந்தேனையானால் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அந்த அர்ச்சனை மற்றவர்களால் முடியுமா, நான் அந்த நிலையில் இருக்கேன்னா ஹே பரமேஸ்வரா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அர்ச்சனை என்னால் பண்ண முடியுமா, யதக்ரதாம்போ நிதிசே சுபந்தனா. சார் இன்னொருத்தரையினர் இவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன், எப்படியும் அவரை பூஜை பண்ண முடியறதுங்கிறது இல்லை, நடக்காத காரியம், நான் ராமனாக முடியுமா அப்புறம் பார்த்தப்போ. சரி இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன்னா, பரமேஸ்வரன் மேலே ஸ்தோத்திரம் வசதியாக பண்ணினவர் அகஸ்தியர். இந்த அகஸ்தியர் எப்படிப்பட்டவர் தெரியுமோண்ணா, சாதாரண ரிஷி இல்லை, ரிஷிகளுக்குள்ள சப்தர்ஷிகளில் அகஸ்தியருக்கு தனியான ஒரு இடம் உண்டு. பார்வதி பரமேஸ்வராளுக்கு விவாகம் நடந்தது இங்கே ஹிமாலயத்தில், அரேஞ்ச் பண்ணியிருக்கார், ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கார், ஏன்னா குமார சம்பவம் சுவாமி ஏற்பண்ணும், என்ன அறக்கரைகள்லாம் தாரகாசுரன் அவா இவாள்லாம் வந்துவிட்டா, சூரபத்மன் இவாள்லாம் வந்திருக்க, தாங்க முடியலை அப்படின்னு பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணும் பொழுது, பிரம்மதேவரை தியானம் பண்ண பிரம்மதேவர் மகாவிஷ்ணு அழிஞ்சு போக மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் போகும் பொழுது, சரி சுப்பிரமணிய சுவாமி உண்டாகட்டும், அவர் உண்டானவரை அவர் யுத்தம் பண்ணி இவரை சரி பண்ணட்டும் அப்படின்ட்டார். அவர் என்ன சார் தினந்தோறும் முதுகலை அடிச்சுட்டே இருக்கான், அத்தனை அடி வாங்கணுமான்ட்டார். அவர் வாயில் அப்படி வந்துருச்சு, வேற ஒன்றும் பண்ண முடியல, சங்கல்பா ரொம்ப நாள் ஆச்சு, இவரும் தபாஸ் பண்ணிட்டு இருக்கா, அம்பாளும் தபாஸ் பண்ணிட்டு இருக்கா, தேவதைகள்லாம் என்னென்னமோ பிளான் பண்ணினா, மன்மதன் அனுப்பிச்சா, அவர் இருக்கப்பட்டார், எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆச்சு, தேவதைகள்லாம் கொண்டாட்டம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷம் சுப்பிரமணிய சுவாமி பிறந்துறா, பிறந்ததுமே கொண்டு விடாது, என்னமோன்னு நினச்சிட்டு இருக்காங்க, என்னடா விவகாரம் ஆச்சுன்னு கல்யாணத்துக்காக எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ வசதி உலகத்திலேயே, ரொம்ப லாவண்ய சேவதிஹி, அழகுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியதான அம்பாளோட பரமேஸ்வரனுக்கு ஒரு விவாகமானது அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக நடக்கிறத நம்ம போய் பார்க்கக்கூடியதான வாய்ப்பு இது ஒரு தரம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கெல்லாம் இடத்துக்கு குறைச்சல் சத்திரமான 200 பேர் இருக்கிற சத்திரமா 1000 பேர் இருக்கிற சத்திரமான அத்தனை தேவதைகள் போனாலும் ஹிமாலயம் மலை மலை மேலே நடக்கிறது இங்கே ஆனந்தமாக தெரிகிறதுன்னு அத்தனை பேரும் போயிட்டான. ரிஷிகள் போனால் தேவதைகள் வந்தால் கந்தர்வாளர் ஏற்ற கிண்ணற கெம்புரா அத்தனை பேரும் வந்திருக்கா. ரொம்ப நன்னா தான் நடக்கிறது. ஆனால் என்னாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பாப்புலேஷனும் அங்கே போனால் பூமி என்ன அது பூமி சமுத்திரத்துக்கு மேலே அப்படியே முதக்கெண்டு தான் இருக்க சமுத்திரத்துக்கு மேலே பூமி முதக்கெண்டு இருக்க எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டா ஒரு கழுக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே பரமேஸ்வரன்ட்ட போனாலாம் பரமேஸ்வரன்ட்ட சொன்னார் சுவாமி என்னைக்கோ சுப்பிரமணிய சுவாமி பிறக்க போகிறார், என்னைக்கோ தாரகாசனை கொல்ல போகிறார், இப்போவே நாமெல்லாம் சமுத்திரத்தில் விழுந்துடும் போல இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க வந்துவிட்டோம் தெரியாமல் அவர் பார்த்தார். இதை சரிபடுத்தணும்னா இத்தனை பேரையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடியதான ஒரு ஒரு வேணும் யாரா இருக்க முடியும்னார். யோஜனை பண்ணினார் அகஸ்தியர்னர். என்ன சுவாமியினர் அவர் கூப்பிட்டார், நீங்க போய் சவுத் இந்தியாவுக்கு போயிடுங்க தட்சிண தேசத்துக்கு போயிடுங்க. இப்ப நார்த்தில் இத்தனையும் இருக்கு, இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும்னா நீர் ஒத்தர தான் முடியும்னார். என்ன சுவாமியினர் தாளா இருக்கக்கூடியதான விஸ்வாமித்திரர் விட்டார், வசிஷ்டர் தபசக்தியில் இருக்கிற விட்டார், அகஸ்தியர் அவர் இருக்கிறதுல குள்ளமான மாறு என்ன பண்ணுறது அவர் அனுப்பினார். பரமேஸ்வரன் நினைச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வந்தார். ஆனால் அகஸ்தியர் கேட்டுட்டாராம், நான் உங்களை கல்யாணத்தை பார்க்கணும்னா தமிழ்நாட்டிலேருந்து நான் ஓடி வந்திருக்கேன் நடந்து வந்திருக்கேன், இங்கே வந்து என்ன போக சொல்லலைன்னார். இப்போ நீங்கள் போங்கோ உமக்கு நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்ட்டார். என்ன பண்ண போகிறேன்டார், ஒரு தரம் கல்யாணம் இல்லை வருஷா வருஷம் உங்களுக்கு கல்யாண கோலத்தை காமிக்கிறேன்னு. எப்படி அம்பாள் மதுரையில் மீனாட்சியாக பிறக்க போகிறா, நான் இங்கே வந்து கல்யாணம் சுந்தரேஸ்வரனாக பிறந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த கல்யாணத்துக்கு விட்னஸ் நீங்கள் தான், ஒவ்வொரு வருஷம் நடக்க போகிறது நீங்கள் அங்கே இருக்கணும் வாங்க அப்படின்னார். சரி பரமேஸ்வருடைய ஆக்ஞை, அங்கேருந்து கிளம்பி வரார், நடந்து வந்துட்டே இருக்கார். என்ன இவர் இங்கே வந்த பிறகு தான் பேலன்ஸ் சரியாகும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாண சத்திரமே ஆடிட்டேனே என்ன பண்ணுறது. சரி வரார், பாதி வழியில் வரும்பொழுது இவருக்கு வரவிடாமல் விந்திய பர்வதமானது பூமியிலேருந்து ஆகாசம் வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு விந்திய பர்வதத்துக்கும் ஹிமாலயத்துக்கும் ஒரு காம்படிஷன் வந்துருக்கு, நீர் ஹைட்டா நான் ஹைட்டான். ஏன்னா ஹிமாலயத்துக்குன்னா ஒரு பெரிய அம்பாள் பிறந்திருக்கா, அங்கே கல்யாணம் நடக்கிறது, எல்லோரும் அந்தூருக்கு போகிறான்னா என்ன பண்ணுறது சார், நம்மளை கேர் பண்ணலன்னு சொன்னால் நானும் வளர்றேன் பாருங்க உங்களை விட ஒரே வளர்றேன்னு விந்திய மலையானது வளர ஆரம்பிச்சுடுது. அகஸ்தியர் அங்கேருந்து வரார், இதை தாண்டணும், என்ன தட்சிண தேசம் வரைக்கும் போங்கன்னு சொல்லியிருக்கார், போகணும் இந்த தாண்டணும்னு என்ன பண்ணினான்னார். ஒன்றும் பண்ணலை அவர், அவர் வந்து என்ன பண்ணார், எனக்கு போகிறதுக்கு வழி கொடுப்பா அப்படின்னு கையைப்படியே இறக்கினார். அப்போ என்னாச்சுன்னார், விந்திய மலையானது அப்படியே குனிஞ்சு கொடு, அதுக்கு தெரியும் என்னடாண்ணார் மார்கள்கிட்ட வாலாட்டப்படாது, சாதாரணமாக பிராமணர்கிட்ட வாலாட்ட முடியும், பிராமணன் காயத்ரி பண்ணுறானோ யாருக்கு தெரியும்னு, காயத்ரி பண்ணுறவா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை நடந்து கோவிச்சுன்னு சொன்னால் அதை நடந்து போயிடும்னு அவள்கிட்ட ரோத்துறான். பமந்தி தேஜோபவா, அது அவளுக்கு கோபம் வந்ததுன்னா அவள் நெருப்பை கட்டிப்பிடுவான்னு பிராமணர்கிட்ட வாய்ப்பு பத்திரமா இருக்கணும். என்ன பண்ணுறதுன்னு, இவரோ மகர்ஷி இவர் சமுத்திரத்தையே அச்சுதாயனமான குடிச்சுட்டார், ஆச்சமனம் பண்ணுங்கன்னா சமுத்திரமே அச்சுதாயனமான குடிச்சுட்டார், அனந்தாயனமான சொல்றதுக்கு அங்கே தீர்த்தம் இல்லை, அவ்வளோ ஜலத்தையும் குடிச்சுட்டார். என்ன சார் இது, அவ்வளோ பவர் இருக்கு சார் இவர் பார்த்தது விந்திய பர்வதம், சரி நம்ம இவருக்கு இடம் வச்சோண்டா அப்புறம் வளர்ந்துக்கலாமே, இவர் எவ்வளோ நேரம் வர 2 நிமிஷத்தில் தாண்டி போயிட வரார் அப்படின்னு நினைச்சுண்டு இடம் கொடுத்ததான். கொடுத்த பிறகு என்ன பண்ணினார் தெரியுமோண்ணா, தாண்டினார், தாண்டி விட்டு என்ன சொன்னார் தெரியுமோண்ணா, இப்படியே இருங்க மறுபடியும் வளர்ந்து விட்டு மறுபடியும் குறுக வேண்டாம், இப்படியே இருங்க நான் திருப்பியும் இந்த பக்கம் வருவேன், நான் தாண்டின பிறகு போங்கன்னார். என்னாச்சுன்னார், சரின்னுது, ஏதோ இப்போ தானே போகிறார் வந்துட போகிறார். வந்தார் தமிழ்நாட்டில் காவேரி தீர்த்துக்கு வந்தார், அங்கே போய் பர்மனண்ட் போட்டார், இனிமேல் இங்கேருந்து போக போகிறது இல்லை. அதனால் விந்திய பர்வதத்தை அவர் வளராமல் தடுத்தவர் அகம் ஸ்தியாயதீதி அத்யா, அவருக்கே அந்த பேர் வந்தது அகம், கம்முனா டு மூவ்னு அர்த்தம், அகம்னா எது நடக்காதோ அது, அது மலைக்கு அகம்னு பேர், அந்த மலையே தடுத்து நிறுத்தினவர் ஆகையால் அவருக்கு அகஸ்தியர்னு பேர். அவர் ஆத்துக்காரி ஒரு அம்மா இருக்கா லோபாமுத்ரான்னு பேர், அந்த அம்மா இவரை விட அதிகமாக தபஸ் பண்ணிட்டாலும் என்ன ஆச்சுன்னார். அவரை கேட்கும் பொழுதே லோபாமுத்ரா பதே கஸ்திய சாவதமா ஆசிரணும் சொல்லும் பொழுதே லோபாமுத்ரனுடைய ஆத்துக்காரரேன்னு தான் அவருக்கு பேர். என்ன சார் அந்த அம்மா வச்சு தான் இவருக்கு ஒரு கௌரவம், ஏண்டா இவரை விட அதிகமாக அந்த அம்மா பண்ணிவிட்டாலும் தபஸ், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எப்பப்பாரு தபஸ் பண்ணிட்டே இருக்க, எப்பப்பாரு ஜபம் பண்ணிட்டே இருக்க, அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு தபஸ் சக்தி ஜாஸ்தியா எடுத்ததுன்னு அம்பாளே சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. அப்படி அந்த மலையே நிறுத்தக்கூடியதான அவர் பரமேஸ்வரனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாரா மீனாட்சி தேவியை. சிவலீலார்ணவம்ங்கிற கிரந்தத்தில் பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல் சொல்கிறோம் இல்லையோ, அந்த புஸ்தகத்தில் பரமேஸ்வரனுடைய லீலைகள்லாம் பாடியிருக்கார் ரகசியமாக. அப்படிப்பட்டதான அவரால் முடியுமே தவிர என்னால் முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தல அபக்ரத பர்வதாதிப கரஸ்தல அதா கரமன கை, உள்ளங்கையினாலேயே மலையை அப்படியே இறக்கி விட்டார். கரஸ்தல அதக்ரத பர்வதாதிப பவானிதே லங்கித பாத பத்ம சம்ப பத்ம சம்பவ. அவரை தியானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணினார், பிரளயமாச்சு மறுபடியும் சிருஷ்டியாக இருக்கு, வேதங்களை மகாவிஷ்ணு வந்தார் ஓம்னு சொன்னார், அவ்வளோதான் சொல்லிட்டு வரப்பட்டு போயிட்டார். எல்லா வேதங்களும் உனக்கு தோணட்டும்னார். இவர் ஓம்ங்கிறார் ஊங்கிறார் ஊங்கிறார் ஒன்றும் தோணலை. கொஞ்சம் சில வருஷங்கள் பண்ணினார். அப்போ என்ன பண்ணிச்சுன்னு ஆகாசத்திலேருந்து ஒரு வார்த்தை வந்ததுதான், தாப்பா தாப்பா அப்படின்னு. ஓஹோ நான் ஓம் ஓம்னு சொன்ன போறாதப்பா, தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். தபஸ் பண்ணினாராம். அந்த தபஸ் அந்த வேதங்களை நினச்சி தபஸ் பண்ணினார். சுவாத்தியாய பிரவச்சனேயே வேதினா கோம உத்கல்ய தத்தி தபஸ் திதபா, வேதத்தை நினைக்கிறதான் தபஸ் அப்படி நினச்சாரோ இல்லையோ. அதுக்கப்புறம் எல்லாம் தோணித்தான், இந்த தபஸ் பண்ணும் பொழுது தியேயமூர்த்தியாக இருக்கிறவர் பரமேஸ்வரர், அப்படி அவரை குறித்து தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணணும்னா யாரா இருக்கணும் உங்கள்கிட்ட, பிரம்மதேவரா இருக்கணும். உங்களை அர்ச்சனை பண்ணணுமே ஆனால் ராமனா இருக்கணும், உங்களை துதிக்கணுமே ஆனால் அகஸ்திய முனிவரா இருக்கணும், உங்களை மனசுல தியானம் பண்ணணுமே ஆனால் பிரம்மதேவர்க்கணும். எப்படி சதாசிவாத்தவபாவனக்ஷமா, இப்படி இருந்தால் உங்களை தியானம் பண்றதோ அர்ச்சிப்பதற்கோ ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ தியானம் பண்றதுக்கோ முடியும், என்னால் இது முடியலையே. ஆகையால் பரமேஸ்வர உங்கள் பக்தி தான், அர்ச்சனையோ தியானமோ ஸ்தோத்திரமோ இதெல்லாம் என்னால் முடியாது, உங்கள் பக்தியினால தான் நான் அடைய முடியும். அந்த தவபாதம் புஜ பக்திமே வதேஹி அங்கே அன்வயம். ஆகையால் பரமேஸ்வரனை பக்தியை கொடுங்கோ அப்படின்னு இந்த விதமாக பிரார்த்தித்ததான உருப்பம் இதை பார்த்தோம். இதுக்கு மேல் பாகம் நாளைக்கு பார்ப்போம். ஓ